الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار وما لكم من دون الله من أولياء ثم لا تنصرون صدق الله مولانا العظيم سرو புகழும் கோடான கோடி படைப்புகளை படைத்து அவற்றுக்கு மத்தியிலே கண்ணியமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவன் இந்த உலகத்திலே சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்பதற்காக வழிகாட்டல்களையும் தந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை இந்த உலகத்திலே பின்பற்றிய நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவிற்கு வருகை தந்து அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமைதியாக இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களையெல்லாம் படைத்தது மாத்திரமல்ல எங்களை மிகவும் கவனமாக நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வை எங்களுடைய உள்ளங்களின் ஆழங்களில் கூட சென்று கொண்டிருக்கிறது என்பதனால் அவனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கே பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்தில் படைத்தது மாத்திரமல்ல நாங்கள் இந்த உலகத்திலே சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தீனுல் இஸ்லாத்தை பரிசாக எங்களுக்கு அருளாக தந்திருக்கிறான். அந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பு பண்புதான் ஏனைய மதங்களிலே இல்லாத ஒரு சிறப்பு பண்பாகத்தான் அது. ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டமாக இருக்கிறது என்ற அம்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதன் கண்விழித்ததிலிருந்து அவன் தூங்க போகும் வரைக்கும், அவன் பிறந்ததிலிருந்து அவன் கபரை சந்திக்கும் வரைக்கும், அவன் எப்படியான காரியங்களில் ஈடுபடுகின்றானோ அந்த எல்லா காரியங்களை பற்றியும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஹலால் இருக்கிறது, ஹராம் இருக்கிறது, இதனை செய்ய வேண்டும், இதனை செய்யக்கூடாது என்றெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அந்த எல்லா காரியங்களை பற்றியும் இஸ்லாத்திற்கென்ற ஒரு தீர்மானம், ஒரு தீர்ப்பு, ஒரு நிலைப்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மனிதன் எப்படி தொழ வேண்டும், எப்படி வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி பொருளாதாரம் செய்ய வேண்டும், எப்படி அவனுடைய பக்கத்து வீட்டாரோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும், மாற்று மதத்தார்களுக்கும் அவனுக்கும் இடையிலான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், ஏன் அவன் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பதனை பற்றியெல்லாம் மிகவும் தெளிவான, திட்டவட்டமான, அழகான, நேர்த்தியான வழிகாட்டல்களை நாங்கள் இஸ்லாத்திலே பார்க்கிறோம். இஸ்லாம் ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டம். உதுகுலு ஃபிஸ்ஸில் மிகாஃபா, அப்படியான அந்த வாழ்க்கை திட்டத்துக்குள்ளே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை தவிர வேறு ஒரு மார்க்கத்தை யாராவது தேர்ந்தெடுத்துக் கொள்வார்களாக இருந்தால் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையிலே இஸ்லாம் என்பது ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம். அதிலே எல்லா விஷயங்களுக்குமான வழிகாட்டல்கள் இருப்பது போன்றே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினை பிரிக்க முடியாத அங்கமாக இருக்கின்ற அரசியலிலே எப்படி சம்பந்தப்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களையும் நாங்கள் பார்க்கிறோம். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாஇக ஹுமுல் காஃபிரூன். யார் அல்லாஹு தஆலா இறக்கிய சட்டதிட்டங்களை வைத்து தீர்ப்பளிக்கவில்லையோ ஆட்சி செய்யவில்லையோ அவர்கள் எல்லோரும் காபிர்கள், அவர்கள் எல்லோரும் பாவிகள், அவர்கள் எல்லோரும் அநியாயக்காரர்கள் என்ற கருத்தை குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவிலே அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லதீன யத்தஹாக்கமூன இல தாகூத் என்று வரக்கூடிய ஒரு சொற்பிரயோகம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் ஆட்சியாளர்களாக ஆட்சி செலுத்தக்கூடியவர்களாக அங்கீகரிக்க கூடாது, அவர்கள் எல்லோரும் தாகூத்துகள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே இஸ்லாத்திலே குர்ஆனிலே எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், அதிலே இருக்கின்ற ஹலால் எது ஹராம் எது என்ற விவரங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே வாழ்ந்த பெரும் பெரும் நபிமார்கள் எல்லோரும் ஆட்சியாளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு நீ ஒரு ஆட்சியை தருவாயாக, இதற்கு பிறகு யாருக்குமே தேவைப்படாத ஒரு ஆட்சி எனக்கு தருவாயாக என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டு ஆட்சியாளரிடத்திலே மன்னரிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்ப் இன்னி ஹஃபீதுன் அலீம். மன்னரே, இந்த நாட்டுக்கு சொந்தக்காரராக இருப்பவரே, என்னை இந்த களஞ்சியங்களுக்கு பொறுப்பான ஒரு நிதி மந்திரியாக நியமியுங்கள். நிச்சயமாக நான் நம்பிக்கை நாணயமுள்ள அறிவுள்ள ஒரு மனிதனாக இருக்கின்றேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அந்த அமைச்சு பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாக நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பரப்பை ஆட்சி செய்த ஒரு மனிதராக நாங்கள் துல்கர்னைனை பார்க்கிறோம். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா ஆத்தைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா, நாங்கள் உலகத்திலே அவருக்கு எல்லாவற்றிலும் அதிகாரங்களை கொடுத்திருந்தோம் என்று அந்த மிகப்பெரிய ஆட்சியாளரை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் போன்ற அந்த மிகப்பெரிய நல்லடியார்கள் மாத்திரமல்ல, ஏன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அரசியல் ராஜதந்திரியாக இருந்திருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய அட்டூழியங்கள் மாச்சரியங்களில் இருந்து பனு இஸ்ரவேலர்கள் எனப்படுகின்ற யூதர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னாலான சகல முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள் என்று குர்ஆனிலே அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் விரிவாகவே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் எமக்கெல்லாம் தலைவராக வந்த கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு பின்னால் ஹலீஃபாக்களை நியமித்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய காலங்களிலே ஆமில்கள், வலிகள் எனப்படக்கூடிய பிராந்திய கவர்னர்களையும் ஒவ்வொரு துறைக்கும் பொறுப்பான அமைச்சர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்திலே அரசியல் இருக்கிறது, இஸ்லாத்திலே அரசியல் இருக்கிறது. அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்றும் நீங்கள் பார்க்கவில்லை. அதன் ஊடாக அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம், மனித சமுதாயத்திற்கு சேவை செய்யலாம், நன்மையை ஏவலாம், தீமையை தடுக்கலாம் என்று அவர்கள் நம்பினார்கள். ஒரு அரசு இல்லாமல், ஒரு அதிகாரம் இல்லாமல், ஒரு ஆட்சி இல்லாமல் மனித சமுதாயத்தை இயக்கவிக்க முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். எனவே உமையாக்களை பார்க்கிறோம், அப்பாசியர்களை பார்க்கிறோம், உதுமானியர்களை பார்க்கிறோம், இந்தியாவிலே முகலாய ஆட்சியாளர்களை பார்க்கிறோம், ஸ்பெயினிலே உமையாக்கள் ஆட்சி செய்ததை பார்க்கிறோம். இஸ்லாத்திலே அரசியல் இல்லை என்றால், அது ஒரு சாக்கடை என்றிருந்தால், இவர்கள் எல்லோரும் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு காட்டுக்கு சென்று அவர்கள் முனிவர்களாக அவர்கள் மாறியிருப்பார்கள். நிச்சயமாக அப்படி அல்ல. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை அது, நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. மனித சமுதாயத்திற்கு அதையெல்லாம் தேவை என்பதனால் மனித சமுதாயத்திலே நீதியை நிலைநாட்ட வேண்டுமா, பொது வசதிகளை அமைக்க வேண்டுமா, மனித வாழ்க்கைக்கு ஒரு நியமம் வேண்டுமா, அதற்கெல்லாம் தேவைப்படுகிறது ஆட்சி அதிகாரம் என்ற காரணத்தினால் அதனை ஒரு துனியாவுடைய விஷயமாக அவர்கள் பார்க்காமல் எனக்கும் ஆட்சியை தா என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களே, அது உதவாத ஒரு விஷயமாக இருந்தால் நிச்சயமாக அப்படி அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே ஆட்சி அதிகாரம் செலுத்தியவர்களாக நபிமார்கள்,
சாலிஹீன்கள் இருந்திருக்கிறார்கள், அதே போன்று மிக மோசமானவர்களும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை என்ன? அது தேவையான ஒன்றுதான், ஆனால் அதற்கு பொருத்தமானவர்கள் போக வேண்டும் என்பது அல்லாஹு தஆலாவுடைய எதிர்பார்ப்பு. பட்டத்திற்காக, பதவிக்காக, மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, பொது சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அரசியலை யாராவது ஒரு ஊடகமாக பாவிப்பார்களாக இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள் என்ற கருத்தை நாங்கள் குர்ஆனினூடாகவும் ஹதீஸினூடாகவும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்னவென்றால், நாம் வாழக்கூடிய காலம் அரசியல் என்பது மிகப்பெரிய கொலைகள் இடம்பெறக்கூடிய துறையாக மாறிவிட்டது. கப்பம் எடுப்பதற்கும், கொள்ளை அடிப்பதற்கும், லஞ்சம் வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும், பொய் சொல்வதற்கும், புறம் சொல்வதற்கும், மற்றவர்களை பற்றி அபாண்டம் சுமத்துவதற்கும், உலகத்தில் இருக்கின்ற என்ன என்ன பாவங்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் செய்வதற்கான ஒரு அருமையான மேடையாக இன்று அரசியல் என்பது மாற்றப்பட்டிருப்பதனால் அரசியலை பலரும் சாக்கடை என்று சொல்கிறார்கள். அதிலே சம்பந்தப்படுபவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அரசியல் ஒரு குரங்கினுடைய கையிலே கிடைத்திருக்கின்ற ஒரு பூமாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அரசியல் என்பது மிக மோசமான ஒரு துறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் நாங்கள் இதனை பற்றி இன்றைய தினம் பேசுகின்றோம் என்பதற்கான காரணத்தை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். நாம் வாழக்கூடிய நாடு அப்படி, நாளைய தினம் நாங்கள் அப்படியான ஒரு முக்கியமான ஒரு தினத்தை இந்த நாட்டிலே எதிர்கொண்டிருக்கிறோம். சிறுபான்மை முஸ்லீம்களாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் அரசியல் சம்பந்தம் தேவைப்படுகிறது, அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது, அதிலிருந்து ஒதுங்கி இருக்க முடியாது. ஆனால் நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் இது போன்ற ஒரு சிறுபான்மை நாட்டிலே ஒரு முஸ்லிம் அரசியலிலே சம்பந்தப்பட்டிருக்க வேண்டுமாக இருந்தால் மூன்று முக்கியமான நிபந்தனைகள், சுருத்துகள் அவனுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது நிபந்தனை, அவன் எந்த கட்சியிலே சேர்ந்து ஓட்டு கேட்டாலும், அவன் எப்படியான ஒரு கட்சியோடு சேர்ந்திருந்தாலும், அவன் ஒரு காலமும் அவர்களுடைய கைப்பொம்மையாக மாறிவிடக் கூடாது. அவன் சேர்ந்திருக்கின்ற அந்த அரசியல் கட்சியிலே இருந்து கொண்டு அவனுக்கு சாதிக்க முடியுமானதாக இருக்க வேண்டும். எந்த கட்சியோடு அவன் சேர்ந்திருக்கின்றானோ அந்த கட்சி அநீதிக்கு பிரபலமானதாக இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, இஸ்லாத்துக்கு எதிரான காரியங்கள் நடக்கின்ற பொழுது தட்டி கேட்பதற்கு அவனுக்கு முடியுமானதாக இருக்க வேண்டும். அதே நேரம் அவனால் அதனை தவிர்த்து கொள்ள முடியுமான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று மூன்று முக்கியமான நிபந்தனைகளை நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே பெருமதி இருக்கிறது. ஒவ்வொரு எண்ணத்துக்கும் அல்லாஹு தஆலா மீசான் தராசிலே பெருமதி கொடுக்க இருக்கிறான். நான் அரசியலிலே சம்பந்தப்படுவதாக இருக்கலாம், பொருளாதாரத்திலே சம்பந்தப்படுவதாக இருக்கலாம், எப்படியான ஒரு சூழ்நிலையிலும் நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு நாளும் இந்த உலகத்திலே துரோகம் செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, சுயநலனுக்காக வேண்டி அரசியல் செய்யக்கூடாது என்ற அந்த மனப்பக்குவங்களை நாங்கள் பெற்ற நிலையில்தான் அரசியலிலே இறங்க வேண்டுமே தவிர, அது அல்லாமல் சுயநலத்துக்காக வேண்டி, சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, லோகாயுத நோக்கங்களுக்காக வேண்டி யார் அந்த அரசியலிலே சம்பந்தப்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான், வலா தர்கனு இலல்லதீன வலமு ஃபதமஸ்ஸகுமுன் நார் வமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா. நீங்கள் யாரெல்லாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் சம்பந்தப்பட வேண்டாம். அரசியலிலே குறிப்பாக நாங்கள் நவீன உலகத்திலே பார்க்கின்றோம், மிக பெரிய அராஜகங்களையும் அட்டூழியங்களையும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு யார் சம்பந்தப்படுகிறார்களோ அவ்வாறு சம்பந்தப்பட வேண்டாம். வலா தர்கனு இலல்லதீன வலமு ஃபதமஸ்ஸகுமுன் நார், அவர்களை பிடிக்கின்ற நரகம் உங்களையும் சேர்த்து தான் பிடிக்கும். நிச்சயமாக அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் உங்களுக்கு பாதுகாவல் தரக்கூடியவர்கள் இல்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அருமை சகோதரர்களே, நாம் எவ்வளவு பெரிய ஆட்டமும் ஆடலாம், எங்களுக்கு ஒரு மவுத் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு நாளை மறுமையிலே விசாரணை இருக்கிறது. நான் ஓட்டு கேட்பதாக இருந்தாலும், ஓட்டு கொடுப்பதாக இருந்தாலும், அதற்கு பின்னணியிலே நல்ல நீயத்து இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், நல்ல நோக்கம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், தூர நோக்கோடு யோசிக்க வேண்டும். இது எவ்வளவு பாரதூரமான காரியத்திலே நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன், இது ஒரு விளையாட்டு அல்ல, இது ஒரு கேளிக்கை அல்ல, சாதாரணமாக பாவிக்கின்ற ஒரு வாக்கு அல்ல, இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை பற்றி நான் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டுமே என்ற அந்த பயம் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அருமை சகோதரர்களே, நல்ல நோக்கத்தோடு தான் அரசியலிலே ஈடுபட வேண்டும். இதனை ஒரு இபாதத்தாக பார்க்க வேண்டும். மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பார்க்க வேண்டும். சமூக சேவை செய்வதற்கான ஒரு களமாக அரசியல் இருக்கிறதே என்று பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா, நான் இதிலே சம்பந்தப்பட்டு நல்ல சேவைகளை வழங்கினால் நாளை மறுமையில் எனக்கு அல்லாஹு தஆலா கூலியை தருவான் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த அரசியலை நான் நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப் போகின்றேன் என்று நினைக்க வேண்டும். அதிகாரம் கிடைக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், الذين ان مكنناهم في الارض اقاموا الصلاه واتوا الزكاه وامروا بالمعروف ونهوا عن المنكر. அவர்களுக்கு நாங்கள் ஆதிக்கத்தை கொடுத்தால், அரசாட்சியை கொடுத்தால், அதிகாரத்தை கொடுத்தால் பூமியிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். அரசியல் அதிகாரத்தையும் பதவிகளையும் பட்டங்களையும் அந்தஸ்துகளையும் பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த அதிகாரங்களை, அரசியல் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தொழுகையை நிலைநிறுத்த வேண்டுமாம். ஒரு முஸ்லிம் அரசியலிலே சம்பந்தப்படுகின்ற பொழுது முதலாவது அவனுடைய நோக்கம், நான் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலாவுடைய தீனை நிலைநாட்டப் போகின்றேன், இதன் ஊடாக நல்லதொரு ஆத்மீக சூழலை நான் உருவாக்க பார்க்கின்றேன் என்ற அந்த எண்ணம் அந்த அரசியல் துறையோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். அல்லதீன இம் மக்கன்னாஹும் ஃபில் அர்த் அகாமுஸ் ஸலா வ ஆதவுஸ் ஸகா, அந்த துறையை பயன்படுத்தி பொருளாதார கஷ்டங்களை நீக்குவதனை தன்னுடைய நோக்கமாக அவன் கொள்ள வேண்டும். மூன்றாவது, அமரு பில் மாரூஃப் வ நஹவு அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக அந்த அதிகாரிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஓட்டு கேட்டு வருகின்ற ஒரு மனிதன் அடிப்படையில் ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க வேண்டும், நல்லதொரு ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டும், அவன் தொழக்கூடியவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுத்து வாங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், ஜக்காத்தை இஸ்தாபிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, உலகத்திலே இருந்து மதுவை, சூதை, விபச்சாரத்தை, அட்டூழியங்களை, அடக்குமுறையை, துவேஷத்தை இல்லாமலாக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அமரு பில் மாரூஃப் வனஹவ் அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக அந்த அதிகாரிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் ஓட்டு கேட்டு வருகின்ற பொழுது அவன் முஸ்லீமாக இருப்பானாக இருந்தால், நாங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி இங்கு பேசவில்லை, அவன் சமூகத்திலே நன்மதிப்பை பெற்றவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு சமூகத்தின் அங்கீகாரம் இருக்க வேண்டும். இவன் களவெடுத்தவன் அல்ல, பொய் சொல்லியவன் அல்ல, ஏற்கனவே சமூகத்தை ஏத்து பிழைத்தவன் அல்ல, இவன் உண்மையிலே சமூகத்தின் மிகப்பெரிய காவலனாக இருந்திருக்கிறான். கடந்த காலத்திலே அவன் களவு செய்து பொய் பேசி அகப்பட்டவன் அல்ல என்ற ஒரு நன்மதிப்பு அந்த அரசியலிலே சம்பந்தப்படுபவனை பற்றி மக்களுடைய மனதிலே இருக்க வேண்டும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கு நல்ல உதாரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் அநியாயமாக சிறையிலே தள்ளப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே சிறையிலிருந்து அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது அந்த எகிப்து நாட்டு அரசன் அவர்களை அழைத்து தன்னுடைய அந்த சன்னிதானத்துக்கு அழைக்கிறான். அழைத்து வக்கால் அல் மலிக் தூனி பிஹி அஸ்தக்லிஸுஹு லினஃப்ஸி, அந்த நாட்டு அரசன் அந்த தன்னுடைய பிரதானிகளுக்கு, தன்னை சூழ இருக்கின்ற அதிகாரிகளுக்கு சொல்லுகின்றான், சிறையிலே இருக்கின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னிடத்திலே நீங்கள் அழைத்து வாருங்கள், நான் அவரை என்னுடைய தனிப்பட்ட ஆலோசகராக, தனிப்பட்ட நண்பராக, தனிப்பட்ட உதவி செய்யக்கூடியவராக அவரை மாற்றப் போகின்றேன் என்று அவர்களை அந்த சிறையிலிருந்து அழைத்து வரும்படி தன்னுடைய பாதுகாவலர்களுக்கும் பிரதானிகளுக்கும் அவர் சொல்லுகிறார். ஏன் அந்த நாட்டு அரசன் அப்படியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனக்கென்று பிரத்யேகமான ஒருவராக வைத்துக் கொள்ளப் போகின்றேன் என்று சொல்லுகிறான் என்றால், சிறையிலே இருந்தாலும் கூட குற்றமிழைக்காத ஒரு மனிதர், அவர் கற்புக்கு இலக்கணமான ஒரு மனிதர், அவர் விபச்சாரம் செய்யவில்லை, அவர் அந்த நாட்டின் மீது உண்மையான அறிவு உள்ள அன்புள்ளவராக இருந்தார், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அறிவாளியாக இருந்தார், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் அவர் பொய் சொல்லியது கிடையாது என்றெல்லாம் அரசனுக்கு தெரியும். அதனால்தான் சிறையிலே இருக்கின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வரும்படி அந்த அரசன் அழைப்பு விடுக்கிறார்.
فَلَمَّا كَلَّمَهُ قَالَ إِنَّكَ الْيَوْمَ لَدَيْنَا مَكِينٌ أَمِينٌ.
இப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசனுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். அழைத்து வரப்பட்டு சன்னிதானத்தின் முன்னால் நிறுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலே அரசன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடுகிறார். அந்த உரையாடலின் பொழுதும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நம்பிக்கையும் நாணயமும் தகுதியும் அறிவும் பக்குவமும் தக்குவாவும் வெளிப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு வெளிப்பட்டதற்கு பின்னால் அந்த அரசன் ஒரு பெரிய சர்டிபிகேட்டை கொடுக்கிறார், ஒரு நற்சாட்சி பத்திரத்தை கொடுக்கிறார். அந்த சர்டிபிகேட் எப்படி அமைகிறது? இந்நக்கல் யௌம லதைனா மக்கீனுன் அமீன், இன்றைய தினம் நீங்கள் யூசுஃபே எங்களுடைய இந்த சபையிலே மிகவும் அந்தஸ்து பெற்ற ஒருவராக மாறிவிட்டீர்கள், நம்பிக்கை நாணயமானவராகவும் உங்களை நான் கண்டுகொண்டேன் என்று அந்த அரசன் சொல்லுவதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த சம்பவம் எதை எங்களுக்கு காட்டுகிறது? ஒரு நாட்டிலே வாக்கு கேட்பதற்கு முன்னால், மக்களிடத்திலே சென்று வாக்குகளை கேட்பதற்கு முன்னால், அந்த அதிகாரி அல்லது அந்த கேண்டிடேட் எப்படியானவராக இருக்க வேண்டும்? அந்த சமுதாயத்தின் நன்மதிப்பை வென்றவராக இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த நாட்டிலே ஏற்கனவே அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மனிதனை பற்றி சொல்ல வேண்டும், இவன் ஒரு நம்பிக்கை நாணயமானவன், இவன் அற்பமான சுகங்களுக்கு பின்னால் ஓடக்கூடியவன் அல்ல, இவனுடைய முழு நோக்கமும் சமூகத்துக்கு சேவை செய்வதாகத்தான் இருக்கிறது, இவனுக்கு சுயநலம் என்றால் என்ன என்று தெரியாது என்றெல்லாம் அந்த நாட்டிலே இருக்கின்ற படித்தவர்களும் ஆட்சியாளர்களும் மற்றும் உண்டான முக்கியஸ்தர்களும் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு நிலைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னை ஆக்கிக் கொண்டார்கள். இப்போது அடுத்த குர்ஆனுடைய வசனத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உடனடியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ஜஅல்னி அலா கஸாயினில் அர்ல் இன்னி ஹஃபீதுன் அலீம். அரசரே, நீங்கள் இப்போது என்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்லிவிட்டீர்கள், இந்த இடத்திலே அந்தஸ்துள்ளவர், மரியாதை உள்ளவர், மதிப்புள்ளவர் என்றெல்லாம் சொல்லிவிட்டீர்களே, எனவே எனக்கு இப்போது பதவியை தாருங்கள், எனக்கு இப்போது இந்த நாட்டின் மிக முக்கியமான ஒரு பதவி, களஞ்சியங்களுக்கு ட்ரெஷரிக்கு பொறுப்பானவராக என்னை நியமியுங்கள். காரணம், நான் நம்பிக்கை நாணயம் அதே நேரம் அறிவு என்ற இரண்டு குவாலிஃபிகேஷன்ஸ்களையும் இரண்டு வகையான தகுதிகளையும் நான் பெற்றிருக்கிறேன் என்று நபியுல்லாஹி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஆட்சியாளராக மதிக்கப்பட்டவர்கள், 7 வருடங்கள் எகிப்து நாட்டிலே ஏற்பட்ட பஞ்சத்துக்கு தன்னிடத்திலே தீர்வு இருப்பதாக அவர்கள் சொல்லித்தான் அந்த நாட்டின் நிதி மந்திரி பொறுப்பை அந்த நாட்டின் அரசனிடத்திலே இருந்து கேட்டுக் கொள்கிறார்கள். தகுதி இருந்தால் கட்டாயமாக முன்வர வேண்டும், தனக்கு வாக்கு தரும்படி சொல்ல வேண்டும். ஏன் சொல்ல வேண்டும்? உழைத்துக் கொள்வதற்கு அல்ல, பேரையும் புகழையும் நிலைநாட்டிக் கொள்வதற்கல்ல, யாரையும் பழி வாங்குவதற்கல்ல, அந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார சுபீட்சத்துக்கு பங்களிப்பு செய்வதற்கு. அதற்குத்தான் அந்த ஆட்சியாளர், அந்த மிகப்பெரிய நபி தனக்கு அந்த பொறுப்பு தேவை என்று சொல்கிறார். நம்பிக்கை நாணயம் இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும், அனுபவம் இருக்க வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், மற்றவர்களிடத்திலே ஆலோசனை செய்கின்ற பண்பு இருக்க வேண்டும், நீதி நியாயமாக நடக்க வேண்டும், பரந்த மனப்பான்மையோடு இருக்க வேண்டும், சமூக உணர்வு இருக்க வேண்டும், அவரை பற்றிய நல்ல அபிப்பிராயம் அந்த சமுதாயத்திலே இருக்க வேண்டும். அப்படியானவர்கள் தான் உண்மையிலேயே இஸ்லாமிய அடிப்படையில், அது சிறுபான்மை நாடாக இருக்கலாம், பெரும்பான்மை நாடாக இருக்கலாம், ஓட்டு கேட்பதற்கு அல்லது வாக்குகளை கேட்டு போவதற்கான தகுதியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் இது போன்ற குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்லுகின்ற எங்களுடைய பழைய காலத்து இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு தகுதி இருக்கும் என்று கண்டால், அவனுக்கு தகுதியானவர்கள் பலர் இருக்க, தகுதி இல்லாதவர்களுக்கு பதவிகள் போய்விடும் என்று காணுகின்ற சந்தர்ப்பத்திலே, நிச்சயமாக ஒருவர் அந்த பதவிக்கு தன்னை நியமிப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது என்று சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் அல் மாசிரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய பழைய காலத்து ஒரு ஃபக்கீஹாக இருப்பவர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், யஜிபு அலா மன் ஹுவ அஹ்லுல் இஜ்திஹாத் வல் அதாலா அஸ்ஸயு ஃபி தலபில் கலா இதா உலிம அன்னஹு இல்லம் யலிஹி ஸாஹிபுல் ஹுகூக் உல்லிய மன் லா யஹில்லு அன் யுவல்லா. அதாவது, யாருக்கெல்லாம் நீதி செலுத்துகின்ற தகைமை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் ஆட்சி செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறதோ, அறிவு இருக்கிறதோ, அவர் நிச்சயமாக அந்த பதவியை தேடிப் போக வேண்டியிருக்கிறது. இந்த பதவிக்கு வேறு யாராவது வந்து அந்த பதவியை சீரழிப்பார்கள் என்று கண்டால் அந்த இடத்திலே அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு தன்னை நியமித்துக் கொள்வது கட்டாயம் என்று இமாம் மாசரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அரசியல் என்பது சாக்கடை அல்ல. அதனை நாங்கள் இபாதத்து செய்வதற்கான, சமூக சேவை செய்வதற்கான ஒரு ஊடகமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை இதனூடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளை இடுவதெல்லாம் நீங்கள் சுமந்திருக்கின்ற அமானத்துக்களை அவற்றை உரியவர்களுக்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான். ஆட்சி செய்வது என்பது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றினால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கூலிகளை பெற்றுக் கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு ஆட்சியாளர், ஒரு அதிகாரியாக வரக்கூடியவர் மக்களுடைய பொறுப்பை தனக்காக எடுத்துக் கொள்கிறார். அவ்வாறு எடுத்துக் கொள்கின்ற ஒரு மனிதர் அந்த சமுதாயத்தின் நம்பிக்கையின் மீது மண் வீசாமல், அவர்களை காலை வாரிவிடாமல், அவர்களுக்கு துரோகம் செய்யாமல் தனது பொறுப்பை மிகச் சரியாக நிறைவேற்றுவாராக இருந்தால் அவருக்கு நன்மை இருப்பது போலவே, அந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்துவிட்டு அவர் இறப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. மாமின் அபுதீன் யஸ்தரி அலிஹில்லாஹு ரஐயத்தன் யமூத்து யௌம யமூத்து வஹுவ காஷுன் லிரஐயத்திஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. எந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பதவியை, ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாமல் அவன் இந்த உலகத்திலே இருந்து மரணிப்பானாக இருந்தால், தன்னை நம்பி இருக்கின்ற குடிமக்களுக்கு துரோகம் செய்த நிலையிலே அவன் மரணிப்பானாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்குவான் என்று சொல்லி காட்டினார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எமக்கு முன்னால் வாக்கு கேட்டு வருகின்றவர்களை இப்படியான ஹதீஸினுடைய தராசிலே நாங்கள் போட்டு பார்க்க வேண்டும். இவர்கள் எந்த அளவு தூரம் இதற்கு தகுதியானவர்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். சில நேரங்களில் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட நம்பிக்கை நாணயமானவர்களாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, எனவே நாங்கள் மிச்சம் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். இதுவரைக்கும் இந்த துறையிலே சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று நாங்கள் கருதினால் அப்படியானவர்களை உருவாக்குவதற்கு, எதிர்காலத்திலே அப்படியானவர்களை நாங்கள் உருவாக்குவதற்கான திட்டமிடல் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த தகுதியானவர்களாக வாக்கு கேட்டு வருபவர்கள் இருக்க வேண்டும். அது ஒரு அமானத், அது ஒரு இபாதத், அது ஒரு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சாதனமாக ஆக்கிக் கொள்ளப்பட முடியும் என்ற கருத்தை நாங்கள் வழங்கிக் கொள்கிறோம். இரண்டாவது முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வருகிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த வாக்காளர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறான். ஆட்சியை கேட்டு வருபவர்களுக்கு என்ன என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று வாக்குகளை அளிப்பவர்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள் எப்படியானவர்களாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லி காட்டுகின்றான். உண்மையில் சரியாக சொல்ல போனால் வாக்களிப்பது என்பது சாட்சியம் சொல்வதாகும். அரபிலே அதற்கு ஷஹாதத் என்று சொல்லுவார்கள். உங்களிடத்திலே ஒருவர் வந்து நான் நல்லவனா என்று கேட்கிறார், ஆம் நீங்கள் நல்லவன் என்று சொல்லுகிறீர்கள். இன்னொரு மனிதரை பார்த்து கெட்டவர், பொருத்தமற்றவர் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள், நீங்கள் சாட்சியம் சொல்கிறீர்கள், ஷஃபாஅத்து செய்கின்றீர்கள் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, வாக்களிப்பது என்பது ஒரு சாட்சியமாகும். பொய் சாட்சியம் சொல்வது என்பது ஒரு பெரும் பாவங்களிலே ஒன்று. கவுலு ஜூர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு தடவை அவர்கள் சொன்னார்கள், அலா உனபிஉக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும்பாவங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பெரும்பாவம் எது என்று உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா என்று கேட்டார்கள். மூன்று தடவை அப்படி கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து. சஹி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, தாய் தகப்பனுடைய மனதை நோவடிப்பது, அதே நேரம் பொய் சாட்சி சொல்வது என்பது இந்த பெரும் பாவங்களுக்கு மத்தியிலே பெரும் பாவம் என்று சொல்லி காட்டியது மாத்திரமல்ல, அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள், அவர்கள் குந்திக் கொண்டிருந்தார்கள், தொடர்ந்தும் அவர்கள் இவ்வாறு சொன்ன உடனேயே அமர்ந்து விட்டார்கள், தொடர்ந்தும் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தும் இந்த கருத்தை வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள், அவர்கள் வாயை மூட மாட்டார்களா என்று நினைக்கின்ற அளவுக்கு தொடர்ந்தும் இதனை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அருமை சகோதரர்களே, ஒரு கெட்ட மனிதனை பார்த்து இவன் நல்லவன், இவன் பாராளுமன்றத்துக்கும் மாகாண சபைக்கும் போவதற்கு தகுதியானவன் என்று நீங்கள் வாக்களித்து விட்டால், அதற்கு பிறகு அவன் எடுக்கின்ற ஒவ்வொரு களவுக்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டி வரும். நல்லவன் இருக்க கெட்டவனை தெரிவு செய்கிறீர்கள். ஏன் தெரிவு செய்கிறீர்கள்? உங்களுடைய நண்பர் என்ற காரணத்தினால், உங்களுக்கு 5000 ரூபாய் தந்திருக்கிறார் என்ற காரணத்தினால், உங்களுடைய உறவினர் என்ற காரணத்தினால், உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் என்ற காரணத்தினால் அவருக்கு தகுதி இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்கவில்லை. அவரால் சேவை செய்ய முடியுமா என்று பார்க்கவில்லை. அவருடைய சத்தமான பேச்சையும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலே கையாண்ட மிகவும் கவர்ச்சியான அணுகுமுறைகளையும் பார்த்து மாத்திரம் நீங்கள் முடிவெடுத்து ஒரு மனிதனை பற்றி நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்றால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவன் அதற்கு பிறகு சொல்லுகின்ற ஒவ்வொரு பொய்க்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டி வரும். அவன் எடுக்கின்ற ஒவ்வொரு கனவுக்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டும். அதற்குத்தான் கவுலு ஜூர் அபாண்டம் என்பது அல்லது பொய் சாட்சியம் சொல்வது என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், எவ்வளவு பாரதூரமான வசனம் என்று பாருங்கள். நீங்கள் அழுக்காக இருக்கின்ற இந்த சிலைகளை தவிர்த்து கொள்ளுங்கள், அதே போன்று நீங்கள் பொய் சாட்சியம் சொல்வதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சிலை வணக்கத்துக்கு பக்கத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவது என்ன? பொய் சாட்சியம் சொல்வதை. சிலை வணக்கம் எவ்வளவு பாரதூரமான குற்றமோ அதே போன்ற ஒரு குற்றமாகத்தான் பொய் சாட்சியம் சொல்வதும் இருக்கிறது. பணத்திற்காக நட்புக்காக பயந்து ஆயுதத்தை காட்டி பயமுறுத்தி விடுவானோ என்று பயந்ததற்காக வேண்டி நாங்கள் ஓட்டு போடுகின்றோம் என்றால் நாங்கள் நிச்சயமாக முஸ்லீம்களாக இருக்க முடியாது. எங்களிடத்திலே இருக்கின்ற அந்த பொய் சாட்சியம் சொல்வது என்ற அந்த பண்பு இருக்கிறதே, அது ஷிர்க்குக்கு பக்கத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பாவம். அக்பருல் கபாயிர் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் இப்படி சொல்லுகின்ற பொழுது யாரும் சில முடிவுக்கு வரலாம், எங்களுக்கு ஏன் வீண் வம்பு? மோசமான ஒருவனை நாங்கள் ஏன் தெரிவு செய்ய வேண்டும்? வாக்களிக்காமலே இருந்துவிட்டால் அது நன்றாக இருக்குமே, நாங்கள் ஏன் அல்லாஹு தஆலாவிடத்திலே சென்று மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று யாராவது யோசிக்கலாம். ஆனால் அடுத்த பிரச்சனை வருகிறது. சாட்சியம் சொல்லும்படி ஒருவர் கேட்டு வருகின்ற பொழுது நீங்கள் பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்வதற்கு முன்வராமல் நீங்கள் தயங்கி விடுகிறீர்கள் என்றால், நீங்கள் வாக்களிக்காமல் இருந்து விடுகிறீர்கள் என்றால், அதுவும் ஒரு குற்றமாக கருதப்படும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், சாட்சியம் அளிப்பதற்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்படுவீர்களாக இருந்தால் நீங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டாம் என்றும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, மேலும் சொல்லுகின்றான், நம்பிக்கை நாணயம் எதிர்பார்க்கப்படுகின்ற பொழுது அந்த நம்பிக்கை நாணயத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம். யாரெல்லாம் சாட்சியம் சொல்லுவதற்கு அழைக்கப்பட்ட நிலையிலும் சாட்சியத்தை மறைக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளம் பாவம் செய்கின்றது என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அருமை சகோதரர்களே, உங்களிடத்திலே வாக்கு கேட்டு வருகின்ற எல்லோரும் சமனான மோசமான தன்மை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஓரளவு பொருத்தமானவர் என்று நீங்கள் யாரை கருதுகின்றீர்களோ இஸ்லாமிய தராசிலே அவரை நீங்கள் போட்டு பார்த்து அவருக்கு நீங்கள் வாக்களிப்பது என்பது உங்களுடைய கடமையாக மாறிவிடுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவும் அவர்கள் சொன்னார்கள், பொய் சாட்சியம் சொல்வது எப்படி ஒரு பெரும்பாவமாக இருக்குமோ அதே போன்று சாட்சியம் சொல்வதற்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே சாட்சியம் சொல்லாமல் இருப்பதும் ஒரு பெரும்பாவமாகவே கருதப்படும் என்று இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு, சூரத்துல் பக்கராவிலே வருகின்ற இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா நக்தும் ஷஹாதத்துல்லாஹி இன்னா இதல் லமினல் ஆதிமீன். நிச்சயமாக நாங்கள் சாட்சியம் சொல்ல அழைக்கப்பட்டால் அந்த சாட்சியத்தை மறைக்க மாட்டோம். அவ்வாறு மறைப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பாவிகளாக கருதப்படுவோம் என்று மூமின்கள் சொல்லுவதையும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துவதை இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நபிநகால இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வாக்களிக்காமல் விட்டுவிட்டால் நம்பிக்கை நாணயமான ஒருவர் தோற்று மிகவும் பொருத்தமான ஒருவர் தோல்வியடைந்து பொருத்தமில்லாத ஒருவர் பெரும்பான்மை வாக்குகளால் தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்கு நாங்கள் மாற்றம் செய்துவிட்டோம் என்ற குற்றத்துக்கு நாங்கள் ஆளாக வேண்டி வரும் என்ற கருத்தையும் நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே சகோதரர்களே, மிக பொறுப்பான ஒரு காரியம் வாக்களிப்பது என்பது. தேர்தல் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இந்த நாட்டுக்கு பொறுப்புதாரிகளை நாங்கள் நியமிக்க இருக்கிறோம். அவர்கள் தகுதியானவர்களாக என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களுடைய குவாலிபிகேஷன்ஸை நாங்கள் பார்க்க வேண்டும். பணமும் வெளி கவர்ச்சியும் சட்டமும் மாத்திரம் அல்ல ஒரு மனிதனை தயார்படுத்துவது. இதெல்லாம் நாங்கள் சரியாக நிறைவேற்றாத போது அது ஒரு பயங்கர குற்றமாக மாறும். அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறுதியாக ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். வமன் யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா வமன் யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் சையிஅத்தன் யகுல் லஹு கிஃலும் மின்ஹா. நாலாவது அத்தியாயத்திலே 85வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யார் ஒரு நல்ல ஷஃபாஅத்தை செய்கின்றாரோ, விதந்துரையை செய்கின்றாரோ, அவருக்கு அதன் மூலமாக ஒரு பங்கு இருக்கிறது. யார் ஒரு மோசமான விதந்துரையை செய்கின்றாரோ, ஒரு ஷஃபாஅத்தை செய்கின்றாரோ, அவருக்கு அதிலே பங்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே நல்லவர்களை, பொருத்தமானவர்களை, நல்லவர்களாக இருக்கவும் வேண்டும், வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும், அமீனாக இருக்கவும் வேண்டும், ஹபீலாகவும் இருக்க வேண்டும். அப்படியானவர்களை தெரிவு செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எமது உள்ளத்திலே அல்லாஹு தஆலா ஈமானுடைய ஜோதியை போட்டு அந்த அடிப்படையில் எமது அதிகாரிகளை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நல்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எங்கள் மீது யாரெல்லாம் பொறுப்புதாரிகளாக அமைய இருக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்களாக இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், மனித சமுதாயத்தின் மீது இரக்கம் கொண்டவர்களாக, இந்த சமுதாயத்தை ஐக்கியப்படுத்துபவர்களாக, இந்த சமுதாயத்தின் சுபீட்சத்துக்காக வேண்டி உழைப்பவர்களாக அந்த அதிகாரிகள் இருப்பதற்கு நீ துணை செய்வாயாக. யாரெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்கின்றார்களோ, யாரெல்லாம் இனங்களுக்கிடையிலே பிரச்சனையை உண்டு பண்ணுகிறார்களோ, அப்படியானவர்கள் தெரிவு செய்யப்படாமல் இருப்பதற்கு நீ வழிவகை செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நல்ல சுபீட்சமான வாழ்க்கையை நீ கொடுப்பாயாக. முஸ்லீம்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கின்றார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. எங்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக, எங்களுடைய பள்ளிவாயர்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய பெண்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய ஈமானுக்கு அச்சுறுத்தல் விதிக்கப்படுகின்ற ஒரு காலத்திலே வாழ்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஈமானோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன்.